الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، சகோதரர்களே, இஸ்லாம் நீதத்தை போதிக்கும் மார்க்கம். அப்படித்தானே, நீதமா நடக்க சொல்லுது. நீதம் என்றால் என்ன? ஒரு சபையில கேள்வி கேட்கிறோம், நேர்மையாக நீதியாக நடக்கிறதுண்டா இல்லை? அப்ப ஒரு சகோதரர் பதில் சொல்றாரு, எல்லாரோடையும் சமனாக நடக்கும். நீதம் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இல்ல, சமனாக நடப்பது என்பது கிடையாது. ஆனா சில இடங்கள்ல இஸ்லாம் சமனா நடக்க சொல்லுது, சில ஏரியா சிரிக்குது. அந்த ஏரியால நீதத்துக்கு அர்த்தம் வரும், நீங்க ஈக்குவலா நடக்கணும். பிள்ளைகளுக்கு மத்தியில பேரண்ட்ஸ் மார் என்ன செய்யணும்? சமனா நடக்கணும். ரகசியமா ஒரு பிள்ளைக்கு ஹதியாவுன கொடுத்துட்டாருன்னு வைங்க, மற்ற ஒருத்தருக்கும் தெரியாம கியாமத்தினால என்ன, அல்லாஹ் இடத்துல குற்றவாளி ஆகுவார். சரி, பிள்ளைகளுக்கு பெற்றோரிடம் வந்து சேரக்கூடிய எல்லா சொத்துக்களிலும் அல்லது எல்லா வகையான பணத்திலும் நேர்மையாக நீதமாக சமனாக இருக்கணுமா? இப்ப நான் கணக்கு பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வாப்பாட்டம் என்னென்ன வரும்? சமயத்துல வந்து வாப்பா செலவு கொடுப்பார், அப்படித்தானே? சமயத்துல செலவு வரும். சமயத்துல மவன் செய்த ஏதாவது ஒரு வேலைக்காக வாப்பா கூலி கொடுப்பார், இதுவும் வாப்பாட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வழிமுறை. மூணாவது ஒரு வழிமுறை என்ன? கிஃப்ட் கொடுக்கிறது, ஹதியா. வாப்பா ஹதியா கொடுக்கிறார். நாலாவது ஒரு வழிமுறை, வாப்பா மௌத்தா போனா அவருடைய சொத்து என்ன செய்யும்? அனந்தரமாக வாரிசாக வந்து சேரும். சரி, இதுல சகோதரர்களே பாருங்க, எல்லா இடத்திலையும் சமம் சமனாக இருக்கணும் என்பது அவசியம் இல்லைன்றதுக்கு இந்த வாரிசுரிமை சட்டம் இருக்கிறதே, இது ஒரு ஆதாரம். அல்ல என்ன செய்யல, அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமனா கொடுக்கல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவத்தை ஏற்படல. ஆணுக்கு ரெண்டு பகுதி, பெண்ணுக்கு என்ன செய்தான்? ஒரு பகுதியை தான் கொடுத்தான். அல்லாவை விட நீதமாக நடப்பவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா? இல்ல. ஆனா பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கிற நேரத்தில் பேரண்ட்ஸ் மார் சமமாக கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும், நுஅமான் இப்னு பஷீர் என்ற சஹாபி அவர் சொல்றாரு, ஏண்ட வாப்பா பஷீர் நபியிடத்தில் என்னைய கூட்டிட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த மகனுக்கு வந்து நான் ஒரு ஹதியா கொடுக்கிறேன், கிஃப்ட் ஒன்று கொடுக்கிறேன், நீங்க இதுக்கு சாட்சியாக இருங்கேண்டாங்க. அப்ப உடனே நபி கேட்டாங்க, நுஅமான் பஷீர், நீங்க உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, எல்லாரும் கொடுக்கல. அப்ப என்ன கேட்டாங்க? ஒரு அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக்குறாயாப்பான்னு கேட்கிறாங்க. அநியாயத்துக்கு என்னைய சாட்சியாக்குறாயா? உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தா தான் நீதம், இதே போன்று எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க சகோதரர்களே. அப்ப பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வழங்குற நேரத்தில் எப்படி வழங்கணும்? பேரண்ட்ஸ் மார் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும், ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் சமனாக கொடுக்கணுமா என்பதில் உள்ள மக்கள்கிட்ட கருத்து வேற்றுமை இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அல்ல, ஆண் பிள்ளைகளுக்கு டபுளும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மடங்கும் தான் வாரிசுல கொடுத்திருக்கிறான். அதனால பிள்ளைகளுக்கு மத்தியில கிஃப்ட் கொடுக்கிற நேரமும் என்ன செய்யணும்? ஆண் பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மடங்கு வீதம் கொடுப்பதுதான் அந்த இடத்துல நீதம். இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னும் ஒரு சாராருடைய கருத்து உளமாக்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல, அது வாரிசு சட்டத்துக்கு தான் அந்த சட்டம். மூத்தான பிறகு உயிரோடு இருக்கும் போது கிஃப்ட் கொடுக்கிற நேரம் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சமனாகத்தான் கொடுக்கணும். ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் வாப்பா ஒரு ஆளுக்கு என்ன கொடுத்தாரோ அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். உண்மையில் சுகதில் இந்த கருத்து தான் நல்லதா இருக்கும். இல்லாட்டி வாப்பா குறைச்சி கொடுத்ததோட மூத்த மவனுக்கு கூடையும் அடுத்த மவனுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் குறைச்சியும் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஏ, வாப்பா நானே மாதிரி தானே கொடுத்தாங்க, அவங்களுக்கே சொல்லுங்க வாப்பா பார்க்க சொல்லி. பொம்பளை பிள்ளைகள் நாளைக்கு என்ன, அவங்க சும்மா இருந்தாலும் மாப்பிள்ள மாதிரி விடுவாங்களா? உங்களோட வாப்பா அங்கே தானே கூட கொடுத்தாரு, அவங்களுக்கே பார்க்க சொல்லுங்க வாப்பாவை அப்படின்னு. அப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது சகோதரர்களே சமனாக, இப்ப இந்த இடத்துல இஸ்லாம் சமத்துவத்தை பேர சொல்லுது, பொருளாதாரம் நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அதை என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சமனா கொடுங்க. ஆனா பிள்ளைகளுக்கு செலவு கொடுத்தால் அப்ப சமனா கொடுக்கும் கட்டாயம் இல்ல. கிரேட் டென்ல படிக்கிற ஒரு பொடியனுக்கு வாப்பா 10 ரியால் கொடுக்கிறாரு, ஏன், 10 இயர்ஸ் ஆச்சு. கிரேட் 3ல படிக்கிற பொடியனுக்கு என்ன கொடுக்கிறார், 3 ரியால் கொடுக்கிறாரு. இப்ப 3ல உள்ளவருக்கு இந்த அதிஸ் தெரிஞ்சா இல்ல நீங்க சமனா நடக்கலன்னு சொல்லிடுமா? டேய், அவன்ட பசி வேற, ஓண்ட பசி வேற, அப்படியா இல்லையா? அவனுக்கு என்ன 15-14 ஆகுது. அப்ப எனவே அவனுடைய வயிற்று பசி வேற, இவருடைய வயிற்று பசி வேற. பிள்ளைகளுக்கு செலவு கொடுக்கும் போது, ஒரு வாப்பா பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு பெரியவங்களா ஆனாலும் கூட வாப்பா என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு செலவு கொடுக்கலாம். அப்ப பிள்ளைகள் தேவை உள்ளவர்களாக இருந்தால் வாப்பா செலவு கொடுக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ, ஒரு மகன் 5 பிள்ளையோடு இருக்கிறார், ஒரு மகன் 2 பிள்ளையோடு இருக்கிறார், 5 மகனுக்கு 5 பிள்ளைக்கு தேவையான செலவு, 2 பிள்ளையோடு இருக்கிற மகனுக்கு 2 பிள்ளைக்கு தேவையான செலவு கொடுக்கலாம். எனவே செலவில் சமத்துவம் தேவையில்லை. அதே போன்று சகோதரர்களே, கூலி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு வேலையை ஒரு மகன் செய்து கொடுத்தார், அவருக்கு வாப்பா கூலி கொடுத்தார். மற்ற மகன் வந்து சொல்லாது எனக்கும் தாங்கன்னு சொல்லாது. இப்ப கொடுத்தது கூலி. கூலி கொடுக்கும் போது அடுத்தவங்க என்ன செய்யலாது, எனக்கும் பங்கு தாங்கன்னு கேட்கலாது. அது யாரு கூலி கொடுத்தாரு, வேலை செஞ்சாரோ அவருக்கு மட்டும் கூலி. ஒன்றுமே இல்லாம வாப்பா தானே விரும்பி என்ன செய்கிறார், ஒரு கிஃப்ட கொடுக்கிறாரா இருந்தா, இப்ப வாப்பாக்கு கடமை என்ன செய்யணும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமனாக வழங்க வேண்டும். சரி, சமம் இல்லாம கொடுத்துட்டாருங்க தெரியாம. இப்ப எங்கட நாடுகள்ல நடக்கக்கூடிய பெரிய ஒரு அநியாயம் என்ன, அந்த காலத்துல ஜாஹிரியா காலத்துல எல்லா சொத்தும் ஆம்பளைக்கு தான், அப்படித்தானே? சொத்துக்கள் பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, வாரிசுரிமை சொத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்று வாரிசுரிமை சொத்தெல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பொம்பளை பிள்ளைக்குதான். உசுரோட இருக்கிற நேரமே எல்லாம் கொடுத்து முடிச்சு ஆம்பளை பிள்ளையில தெருவில் விட்டாச்சு. நீங்க பாத்து கேட்டு சம்பாதிச்சு என்ன செஞ்சுக்கோங்க சகோதரர்களே. இது பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு தெரியும், வாப்பா எல்லாத்தையும் எங்களுக்கு தந்துட்டாரு, சட்டப்படி இந்த சொத்து எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது. வாப்பாட வபாத்துக்கு பிறகு அது வந்திருந்தால் வாரிசுரிமை சட்டம் பிரகாரம் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் தந்தை அநியாயம் செய்துவிட்டு மரணித்து விட்டார். அப்ப இதுக்கு மாற்று பரிகாரம் என்ன? இப்ப உசுரோட இருக்கிற நேரம் வாப்பா தெரியாம இப்படி கிஃப்ட் கொடுத்துறாருவீங்க, மூத்த மகனுக்கு 500,000 கொடுத்தாரு, கடைசி மகனுக்கு 100,000 மட்டும் கொடுத்துறாருவீங்க. இப்ப பிறகு வாப்பாக்கு தெரிய வந்தால், நான் செய்தது பிழை என்பது தெரிய வந்தால், இதுக்கு எப்படி பரிகாரம் தேடுறது? மூன்று வழிகளை உலமாக்கல் சொல்றாங்க. அதுல ஒன்று என்ன, மூத்தவருக்கு 500,000 கொடுத்தீங்களா, கடைசி மகனுக்கு நீங்க 100,000 கொடுத்தீங்களா, இந்த 400,000 அவருக்கு கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்தா நீங்க என்ன செய்யணும், யாருக்கு குறைச்சி கொடுத்தீங்களோ அவங்களுக்கு உரிய அளவை கொடுத்து சமப்படுத்தி விடுங்க. சரி, இல்லாம போயிட்டு இப்ப என்ன செய்யறது? ரெண்டாவது வரிமுறை என்ன, உங்களுக்கு அப்படி செய்ய இயலாதா, மூத்த மகனுக்கு கூடியா கொடுத்தது கேட்டு எடுத்துருங்க. மூத்த மகனுக்கு கூடியா கொடுத்தது என்ன செய்யுங்க, கேட்டு எடுத்துருங்க. கொடுப்பாங்களா? அது அப்பவே செலவழிச்சு போட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பவே என்ன, சரி திருப்பி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்போது என்ன செய்வது? சகோதரர்களே, வாப்பா குறைச்சி கொடுத்த பிள்ளைகள்ட்ட மன்னிப்பு கேட்கும். எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குறைச்சி கொடுத்தாரோ, நான் தெரியாம இப்படி செஞ்சிட்டேன், அவர்களுக்கு கூட கொடுபட்டு விட்டது, நீங்க அதை மனம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, யாருக்கு குறைச்சி கொடுத்தாரோ அந்த பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யணும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்தவராக கருதப்படுவார். சகோதரர், பிள்ளைகளோட விஷயத்துல நாங்க லேசா எடுக்கக்கூடாது. இப்ப எங்களுக்கு தெரியவல்ல, குர்ஆன்ல சொல்லக்கூடிய பெரிய ஒரு சம்பவம் தான் யூசுப் நபியுடைய வரலாறு. அந்த ஹிஸ்டரியினுடைய ஆரம்பமே என்னான்னு கேட்டீங்கடா, நானும் தம்மாரெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, இஸ் காலு ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா, நாங்க தான் பெரிய ஒரு டீம் ஆகிக்கிறோம், ஆனா யூசுஃபும் யூசுஃபுடைய தம்பியும் தான் என்ன, வாப்பாக்கு மிச்சம் நெருக்கமான ஆக்களா இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது, இதை விட்டு வைக்க கூடாது. சகோதரர்களே, திட்டம் தீட்டி கடைசியில் என்ன கொண்டு போய்த்து கிணத்துல இறக்கி விட்டு, அந்த மனுஷன் பாவம் என்ன, யூசுப் நபியை கொண்டு போய்த்து சிறுவராக இருக்கிறாங்க, அட சின்ன புள்ளண்ட கூட இறக்கம் பார்க்காம, அதுவும் பக்கத்தில் உள்ள கிணறு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மக்கள் பிரயாணிகள் போகக்கூடிய ஒரு தெருவில் இருக்கிற கிணத்துல கொண்டு போய்த்து என்ன, அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்தான். பிறகு என்ன செஞ்சாரு யூசுப் நபி, அல்லாஹ் பாதுகாத்து வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனா ஹிஸ்டரி என்ன சகோதரர்களே, பின்னால அந்த யூசுப் நபி அவர்களை சகோதரர்களை அடைஞ்சி அவங்களுக்கு சொல்லி, நான் தான் யூசுப், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் எந்த பாதகத்தையும் செய்ய மாட்டேன்ட்டு ஒரு ஆடையை கொடுக்குறாங்க, இதை கொண்டு போய் வாப்பாட்ட கொடுங்க, அவருடைய பார்வை என்ன செய்யும், திரும்பி வரும். கிட்ட போன உடனேயே அப்ப வாப்பாக்கு வந்து சொன்னாராம், யகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, யூசுஃபினுடைய வாடை எனக்கு என்ன செய்கின்றது, தென்படுகின்றது அப்படின்னு கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களாம், தல்லா அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னக லஃபி வலாலிகல் கதீம், இன்னும் உங்களோட பழைய வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க நீங்க. யாரை பார்த்து சொன்னது இது, நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். யூசுப் நபியுடைய சகோதரர்கள் யூசுப் நபியை சந்திச்சு அவரிடத்துல இருந்து என்ன வாராங்க, கிட்ட வந்தோடனே யூசுப் நபியினுடைய வாடை அடிக்குதுன்னு சொல்லி வாப்பா சொன்ன உடனே, தம்பிமார் அடே இப்பயாவது என்ன, வாப்பா உண்மையாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு புரியாம சொன்னது என்ன, இன்னும் நீங்க அவருக்கு சப்போர்ட் தான் பண்றீங்க, என்ன எங்கட பாச சொல்றதா இருந்தா, இன்னும் நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, தல்லா அல்லாஹ் மீது ஆணையாக, இன்ன கலஃபி வலாலிகல் கதீம், தந்தையே இன்னும் நீர் உன் பழைய வழிகேட்டில் தான் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னான். எனவே சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியில சமயத்தில் எங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், பகைமை வளர்ந்து விடும். மூத்த நானுக்கு தான் எல்லாம் கொடுத்திருந்தார், கடைசி தம்பிக்கு என்ன செய்யல, ஒன்றும் கொடுக்கல, வாப்பாக்கு ஆபத்து வந்த நேரம் இவனை கோலடிச்சு கேட்டா, இல்லை நானா கூப்பிடுங்க, அவருக்கு தானே எல்லாம் கொடுத்தீங்க, அவரே கூப்பிடு. எனவே பிள்ளைகள் உங்களுக்கு மத்தியில் அவர்கள் உங்களுக்கு உபகாரம் செய்வதில் சமனாக நடக்க வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்ய, நீங்க சமனா நடங்க. சகோதரர்களே, எங்கு சமனாக நடக்க வேண்டும், சமத்துவத்துக்கு எங்கு இஸ்லாம் சொல்கின்றது, ஆனா எல்லா இடத்திலையும் நீதம் சமத்துவம் என்று சொன்னதோட ஈக்குவல் என்ற அர்த்தத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஈக்குவலுக்கு அர்த்தம் என்ன, நேர்மையாக நடப்பது, அநியாயம் செய்யாமல் இருப்பது. இதுல விசேடமாக யாராவது எங்களுக்கு தீங்கு செய்தால், எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்து வைங்க அவருக்கு அட்டாக் பண்றதுக்கு, இந்த இடத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். ஏன், இருக்கிற கோபத்தெல்லாம் வச்சு அவன் கண்ணத்துல தான் அடிச்சு போட்டு போனா, இவர் மொத்த உடம்பையும் போட்டு என்ன செய்வாரு, தாக்கிடுவார். இது நீதமா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யாருக்காவது நீங்க தண்டித்தால், தண்டனை வழங்கினால், உங்களை அவர்கள் தண்டியதற்காக நீங்க தண்டனை வழங்கினால், ஃபஆகிபு பிமிஸ்லிமா உகிபுதும், எப்படி நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அப்படியே நீங்கள் தண்டியுங்கள். அப்ப என்ன அர்த்தம், எல்லையை தாண்டிராதீங்க. அவர் ஒன்று அடிச்சா நீங்க ரெண்டு அடிக்கிற நிலைக்கு என்ன செய்யாதீங்க, ஆளாகிறாதீங்க. இப்ப யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தீங்கு செஞ்சிருப்பாரு கம்பெனியில அல்லது வீட்டுல அல்லது ரோட்ல, இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்து வைங்க, அவருக்கு ஒரு டேமேஜ் ஒன்று உண்டாக்க, நான் என்ன செய்யறது, ஃபுல்லாவே அட்டாக் பண்ணிட்டு போறதுதான். இல்லை சகோதரர்களே, மன்னித்தால் அது சிறந்த பண்பு, தண்டிப்பதாக இருந்தால் அளவோடுதான் நாம் தண்டிக்க வேண்டும் என்று என்ன செய்து மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. எனவே அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்கள் மூலமாக பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.